அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. டிசம்பர் 11 புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் ஒருபால் உறவு குற்றச்செயல் என்று கூறும் இந்திய அரசியல் சட்டப்பிரிவு சரியே என்று இந்திய உச்சநீதிமன்றம் இன்று அளித்திருக்கும் தீர்ப்பு குறித்த செய்திகள், இன்றைய தீர்ப்பு குறித்து ஒருபால் உறவாளர்களின் கருத்துக்கள்,
இயற்கைக்கு மாறா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க, எதை நீங்க இயற்கைன்னு சொல்றீங்க, எதை நீங்க இயற்கை இல்லைன்னு சொல்றீங்க,
இன்னமும் ஓர்பால் இருப்பவர்கள் எல்லாமே மறைஞ்சி வாழ்வாங்க. மறைய மறைய என்ன ஆகும், அவங்களுக்கான எச்ஐவி விழிப்புணர்வு விஷயங்களும் அவங்களுக்கு தெரியாது. அப்படி கிடைக்காத போகும்போது எச்ஐவி வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க மத்தவங்களுக்கும் வருத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு.
ஒருபால் உறவு என்பது இந்திய தமிழர் மரபில் என்ன மாதிரி பார்க்கப்படுகிறது என்பது குறித்த ஒரு ஆய்வு செவ்வி.
இந்த மரபு என்று சொல்கிறவர்கள் குறிப்பாக வந்து இன்றைக்கு அவர்கள் ஒரு அரசியலை முன்வைக்க விரும்புகிறார்கள். அந்த அரசியலுக்கு இது உகந்ததாக இல்லை, ஒரு பியூரிட்டனான ஒரு கல்ச்சர் தான் நம்முடைய மரபு என்று இவர்கள் வாதிடுகிறார்கள்.
இலங்கை கடற்பரப்பில் இன்று மீன்பிடித்ததாக 110 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது குறித்த செய்திகள், பலகணி ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குவவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் சுவாமிநாதன்.
போப் பிரான்சிஸ் அவர்களை தனது இந்த ஆண்டின் சிறந்த மனிதராக டைம் பத்திரிகை தேர்ந்தெடுத்துள்ளது. கடந்த 9 மாதங்களாக ரோமன் கத்தோலிக்க திருச்சபைக்கு தலைவராக இருக்கும் போப் பிரான்சிஸ் மனசாட்சியின் புதிய குரலாக உருவெடுத்து உள்ளார் என்று அந்த பத்திரிகை கூறுகிறது.
In his only 9 months in office, he has dramatically changed the way the world looks at the Catholic Church. Even when he's just starting...
மிக குறுகிய காலத்தில் சர்வதேச அரங்கில் புதிதாக நுழைந்த ஒருவர் இந்த அளவுக்கு விரைவாக கவனத்தை ஈர்ப்பது அபூர்வமான ஒன்று என்று அந்த கட்டுரையை எழுதிய ஹோவார்ட் ஷுவா யுவான் பிபிசியிடம் தெரிவித்தார். வறுமை, செல்வம், உலகமயமாதல் மற்றும் இதர முக்கிய விஷயங்கள் குறித்த விவாதங்களில் போப் பிரான்சிஸ் தன்னை மையப்படுத்தியுள்ளார். கடந்த ஆண்டு மார்ச் மாதம் கார்டினல்கள் குழு ஒன்றால் போப்பாக தேர்வு செய்யப்படுவதற்கு முன்னர் அவர் போனஸ் ஏரிஸ் நகரின் பேராயராக பணியாற்றினார்.
மேற்கு நாடுகளின் ஆதரவுடன் செயல்படும் சுதந்திர சிறிய இராணுவத்திடம் இருந்த இராணுவ கிடங்கை இஸ்லாமிய தீவிரவாதிகள் கைப்பற்றியதை அடுத்து வடக்கு சிரியாவுக்கான தமது ஆயுத உதவிகளை அமெரிக்கா இடைநிறுத்தியிருக்கிறது. கடந்த மாதம் 6 அமைப்புகள் இணைந்ததால் உருவான இஸ்லாமிய முன்னணி அதிபர் ஆசாத்தை வீழ்த்தி இஸ்லாமிய நாட்டை பிரகடனம் செய்யப்போவதாக உறுதி பூண்டிருக்கிறது. சிரியாவில் செயல்படும் அல் கைதாவுடன் தொடர்புடைய இஸ்லாமிய கடும்போக்கு கிளர்ச்சிக்காரர்கள் அந்த முன்னணியில் இல்லை. உதவி நிறுவனங்களால் ஒருங்கிணைக்கப்படும் மனித நேய உதவிகள் இடைநிறுத்தப்படவில்லை என்று அமெரிக்கா தெளிவுபடுத்தியிருக்கிறது.
புற்றுநோய், எய்ட்ஸ் மற்றும் மலேரியா போன்ற கொடிய நோய்களை எதிர்த்து உலகம் எப்படி போராடியதோ அதேபோல மூளை அழற்சி எனப்படும் டிமென்ஷியா நோயை எதிர்த்து போராட வேண்டும் என்று பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரன் கூறியுள்ளார். மூளையின் செயல்திறனை சிறிது சிறிதாக குறைக்கும் இந்த நோயின் காரணமாக உலகுக்கு ஆண்டொன்றுக்கு 600 பில்லியன் டாலர்கள் செலவாகின்றன என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே இந்த நோயை தடுப்பதற்கோ அல்லது அது தாக்க ஆரம்பிப்பதை தள்ளி போடுவதற்குரிய வழிகள் மீது கவனம் செலுத்த முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும் எனவும் லண்டனில் செல்வந்த நாடுகள் அமைப்பான G8 நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்தில் பிரிட்டிஷ் பிரதமர் வலியுறுத்தினார். இதே மாநாட்டில் பங்கு பெற்ற பிரிட்டனின் சுகாதாரத்துறை அமைச்சர் ஜெர்மி ஹண்ட் அந்த 8 நாடுகளும் இந்த நோயை எதிர்த்து போராட கூடுதல் நிதி உதவிகளை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
அமெரிக்க அதிபர் ஒபாமாவின் மருத்துவ சேவைகள் மறுசீரமைப்பு திட்டத்தின் முக்கிய பகுதியாக இருக்கும் ஆட்களின் விவரங்களை திரட்டும் இணையதளத்தின் செயல்பாடுகள் குறித்து விசாரிக்க அமெரிக்க சுகாதார செயலர் உத்தரவிட்டிருக்கின்றார். ஒபாமா கேர் என்று அறியப்படும் திட்டத்தின் கீழ் விலை குறைவான காப்பீட்டுத் திட்டங்களை அமெரிக்க மக்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ள உதவுவதற்காக இந்த இணையதளம் வடிவமைக்கப்பட்டது. இந்த இணையதளத்தின் வடிவமைப்பு மற்றும் செயல்பாடுகள் குறித்து மருத்துவத்துறையின் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் விசாரிக்க இருக்கின்றார். இந்த திட்டத்தில் சேர்ந்திருக்கின்ற தனியார் ஒப்பந்ததாரர்களின் செயல்பாடுகள் மற்றும் பண பரிவர்த்தனை உள்ளிட்ட விடயங்கள் குறித்து விசாரிக்கப்படும்.
வங்கதேசத்தில் போர்க்குற்றங்கள் தொடர்பாக மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள எதிர்க்கட்சியைச் சேர்ந்த ஒரு இஸ்லாமிய தலைவரை தூக்கிலிடும் நடவடிக்கை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அவரின் தலைவிதியை நிர்ணயிக்கும் விசாரணை நாளை வியாழக்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஜமாயத்தே இஸ்லாமிய கட்சியின் ஒரு மூத்த தலைவரான அப்துல் காதர் முல்லா இன்று அதிகாலை தூக்கிலிடப்பட இருந்தார்.
உலகெங்கும் உள்ள 23 கோடி பேரின் பிறப்புகள் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்படவில்லை என்று ஐநாவின் சிறார் நல நிதியத்தின் ஆய்வில் தெரியவந்திருக்கிறது. அதாவது தற்போது உலகில் உள்ள 5 வயதுக்கும் குறைவான குழந்தைகளில் 3 ஒரு குழந்தை அதிகாரப்பூர்வ குறிப்புகளில் பதிவு செய்யப்படவில்லை. பிறப்பு சான்றிதழ் மூலமாக அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி போன்ற அடிப்படை உரிமைகள் உட்பட அனைத்து உரிமைகளும் கிடைக்க வழிபிறப்பதாக யுனிசெஃப் கூறுகிறது. தெற்காசியாவிலும் சஹாரா பாலைவனத்திற்கு கீழே இருக்கின்ற ஆப்பிரிக்க நாடுகளிலுமே குழந்தைகள் பிறப்பு மிகவும் குறைவாக பதிவு செய்யப்படுவதாகவும் ஐநாவின் இந்த ஆய்வறிக்கை கண்டறிந்திருக்கிறது.
செய்தியரங்கத்தில் முதலில் இந்திய கண்ணோட்டம். ஒருபால் உறவு குற்றச்செயல் என்று கூறும் இந்திய அரசியல் சட்டப்பிரிவு சரியே என்று இந்திய உச்சநீதிமன்றம் இன்று பரபரப்பான தீர்ப்பை அளித்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் சங்கீதா ராஜன்.
ஒருபால் உறவு குற்றச்செயல் என்று கூறும் இந்திய அரசியல் சட்டப்பிரிவு செல்லும் என்று இன்று புதன்கிழமை December 11 இந்திய உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்தியாவில் ஒருபால் உறவை குற்றமாக்கும் சட்டப்பிரிவை ரத்து செய்து டெல்லி உயர்நீதிமன்றம் 2009 அளித்த முந்தைய தீர்ப்பை இந்திய உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்திருக்கிறது. நீதிபதி சிங்வி மற்றும் நீதிபதி முகோபாத்யாயே தலைமையிலான அமர்வு இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 377 ஒருபால் உறவு தண்டனைக்குரிய குற்றமாகும் என்றும் அந்த சட்டத்தின்படி ஒருபால் உறவில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் சிறை தண்டனை வரை அளிக்கப்படலாம் என்றும் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் இந்த சட்டப்பிரிவை மாற்றும் அதிகாரம் இந்திய நாடாளுமன்றத்துக்கே இருக்கிறது என்றும் ஒருபால் உறவு என்பது நீதிமன்றம் தலையிடக்கூடிய பிரச்சினை அல்ல என்றும் தனது தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. ஒருபால் உறவு ஆர்வலர்கள் இந்த தீர்ப்பு ஏமாற்றம் அளிப்பதாக கூறி மீண்டும் தாங்கள் உச்சநீதிமன்றத்தை அணுகி இந்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய கோரப்போவதாக கூறியிருக்கிறார்கள். மக்களின் சமத்துவம், அந்தரங்க மற்றும் கண்ணியத்துக்கான உரிமைக்கு இந்த தீர்ப்பு பேரடியாக வந்திருக்கிறது என்று அம்னஸ்டி இன்டர்நேஷனலின் இந்திய பிரிவு கூறுகிறது. 2001 நாஸ் அறக்கட்டளை எனப்படும் எய்ட்ஸ் மற்றும் பாலியல் சுகாதாரத்திற்கான செயல்படும் ஒரு தன்னார்வ அமைப்பு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொது நலன் வழக்கை தொடுத்திருந்தது. அதில் ஒருவரின் பாலியல் விருப்பத்தின் அடிப்படையில் அந்த நபர் சட்ட ரீதியில் குற்றவாளியாக கருதப்படும் இந்திய அரசியல் சட்டத்தின் 377 பிரிவை திருத்த வேண்டும் என்று கோரியிருந்தது. இதை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் வயதுக்கு வந்தவர்களுக்கு இடையிலான பரஸ்பர சம்மதத்துடன் மேற்கொள்ளப்படும் ஒருபாலுறவு சட்டப்படி குற்றமல்ல என்று 2009 ஜூலை மாதம் தீர்ப்பளித்தது. இதனை எதிர்த்து அகில இந்திய முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியமும் மற்ற பல அரசியல், மத மற்றும் சமூக குழுக்களும் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தன. இந்த 377 குற்றப்பிரிவியல் சட்டத்தினை மீண்டும் சேர்க்க வலியுறுத்தின. அவர்களின் கோரிக்கை உச்சநீதிமன்றத்தின் இன்றைய தீர்ப்பில் ஏற்கப்பட்டுள்ளது.
டெல்லி செய்தியாளர் சங்கீதா ராஜன். உச்சநீதிமன்றத்தின் இன்றைய தீர்ப்பை ஒருபால் உறவாளர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்று அவர்களில் சிலரை சந்தித்து கருத்து கேட்டார் சென்னை செய்தியாளர் TN கோபாலன்.
இந்த தீர்ப்பு வந்து கடந்த 10 முன்னாடி எங்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருந்ததோ அதுக்கும் பின்னாடி தள்ள போகிற நிலைமைக்கு நான் எங்களை வந்து உட்படுத்தியிருக்குது. இதனால வந்து எங்கள் மக்கள் ரொம்ப வருத்தம் அடைஞ்சிருக்கிறாங்க. தீர்ப்புனால எங்களோட உரிமைகள் எல்லாமே பறிக்கப்பட்டது மாதிரி நாங்கள் உணர்றோம். இயற்கைக்கு மாறாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எது இயற்கை எது இயற்கை இல்லைன்றதை வழக்கு போயின்னு இருக்கும்போது வாதாடினாங்க. அப்பயும் அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டாங்க. எதை நீங்கள் இயற்கைன்னு சொல்கிறீங்க, எதை நீங்கள் இயற்கை இல்லைன்னு சொல்கிறீங்க. இப்போ இவங்க இந்த மாதிரி குற்றம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ நாங்கள் உண்மையிலேயே இயற்கைக்கு மாறான உடல் மேல தனியா நடந்து போனாலோ இல்ல ஒரு முட்புதர்கள் இருந்தாலோ அவன் வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாளர் தான் அப்படின்ற முத்திரையே சாதாரணமா போலீஸ்காரர் குத்திடுவாங்க. அவங்கள ஃபிசிக்கலாக வந்து ஹராஸ் பண்ணுவாங்க, அவங்கள செக்ஸ் பண்ணுவாங்க, கட்டாயப்படுத்தி செக்ஸ் பண்ணுவாங்க, அவரோட விருப்பம் இல்லாமையே. அப்புறம் அவங்கள போட்டு துன்புறுத்துவாங்க. ஏன்னா அவன் அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கான்னு சொல்லி வெளியில் சொல்ல முடியாது. அப்படி நீ இந்த மாதிரியெல்லாம் எனக்கு உடன்படலை அப்படின்னு சொன்னாக்கா உன்னோட ஸ்டேட்டஸை நான் வெளியே சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்டுவாங்க. இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கிறதுனால தான் தன்னோட பாலியல் உணர்வுகளை மறைச்சிட்டு வாழ்ந்து வந்திருக்கிறாங்க இவ்வளோ நாள். இப்போ இந்த டெல்லி ஹைகோர்ட் தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தனக்குள்ள அந்த தாழ்வு மனப்பான்மை போய் கொஞ்சம் தைரியமாக வெளியே வர ஆரம்பித்தாங்க. மறுபடியும் இந்த மாதிரி 377 கிரிமினலைஸ்ன்னு சொன்னாக்கா மறுபடியும் அந்த ஓரணச்சேர்க்கையாளர்லாம் ரொம்ப முடங்கி போய் இருட்டறையில் தான் வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கும்.
எங்களுடைய சுதந்திரம்லாம் பறிக்கப்படும், நாங்கள் வந்து ஃப்ரீயாக நடக்க முடியாது, ஃப்ரீயாக எங்கேயும் போக முடியாது. எந்த ஒரு சும்மா ரோட்டில் நின்னா கூட எங்களை வந்து போய் கேஸ் போடுறதுக்கு இந்த சட்டம் வந்து எங்களுக்கு எதிர்வாக இருக்கும்.
என்னோட வாழ்க்கை தரத்தை ரொம்ப பாதிப்புக்குள்ளே இருக்கு. நாங்கள் அன்றாட வாழ சூழ்நிலையும் எங்களை வந்து இந்த தீர்ப்பு வந்து மாற்றிருக்கு. இத்தனை நாள் வரையிலும் இந்த டெல்லி ஹைகோர்ட் தீர்ப்பு வந்ததுலேருந்து நாங்கள் கொஞ்சம் சுதந்திரமாக இருந்தோம். எங்களோட விருப்பத்தை வந்து நாங்கள் பெற்றோரிடமும் எங்களோட நண்பர்களிடமும் எங்கள் சமுதாயத்தமும் நாங்கள் சொல்லியிருந்ததவன். ஆனால் இது மேல்ட்டு நாங்கள் இந்த தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்டே இந்த தீர்ப்பு எங்களை வந்து குற்றம் நீங்கள் பண்ணுறது, நீங்கள் வந்து ஒரு குற்றவாளி அப்படின்னு அவங்க வந்து தீர்ப்பு சொல்லியிருக்கிறதுனால இதெல்லாம் எங்களுக்கு பெரிய பாதிப்பு. நாங்கள் எல்லாமே வந்து தற்கொலை பண்ணிக்கிற நிலைமை கூட நாங்கள் வந்து தள்ளப்பட்டிருக்கோம். எங்களால் வந்து எங்கள் விருப்பப்பட்ட வாழ்க்கை எங்களால் வாழ முடியாது. எங்களோட உணர்வை வந்து அவங்க புரிஞ்சுக்கல, எங்களோட உணர்வை வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கல.
இப்போ டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கேன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல ஒரு ஃப்ரீடமாக இருந்தது, நல்ல ஒரு ஃப்ரீடம் கிடச்சிருந்தது. என்ன மாதிரி ஃப்ரீடம்னா, கடையில் போனால் கூட ஒரு கேர்ளாக எங்களை பார்க்குறது, டிரான்ஸ்ஜெண்டராக பார்க்காம ஒரு கேர்ளாகவே பார்க்குறது, அப்படி ஒன்று இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ டெல்லியில் இப்போ சொன்னதுனால எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது, என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நாங்கள் ரோட்டில் போனவோட யார் என்ன சொல்லுவாங்களோ, இப்போ ரோட் போலீஸை பார்த்தா கூட ஒரு மரியாதையாக தான் பேசுவோம், வணக்கம் சார் சொல்லுவோம், அவங்களும் நமக்கு நல்லா டீசெண்டாக பேசுவாங்க. இப்போ போய் பார்த்தாக்கா ஒன்றிங்களா, அடிப்போங்க அடிப்போங்க, இங்கே நிற்கக்கூடாது அடிப்போங்க அப்படி சொல்லுவாங்களோ, ஒரு தயக்கத்தில் மனசில் வச்சுக்கிட்டு நாங்கள் ரோட்டில் நடந்து போகிறோம்.
இப்போ பாருங்க, ஒரு சட்டமே சொல்லியிருக்கு இது தவறு கிடையாது, விருப்பத்துடன் கூடிய உடலுறவு பாலுறவை குற்றமாக கருதக்கூடாதுன்னு ஜட்மெண்ட்டே வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ஒதுக்குதலையும் கரைப்படுத்துதலையும் தொடர்ந்து அவங்க மேலே வைக்கிறதுல எந்த வகையிலையும் நியாயம் இல்லைன்னு நாங்கள் மேற்கோள் காட்டிட்டு, இப்போ இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் இப்படி சொல்லும்பொழுது அதை எப்படி இதை சரி பண்ண போகிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்ட மாதிரியும் மறுபடியும் நாங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு நிலைமை உருவாக்கியிருக்கு. இன்னமும் ஓர் பாலிருப்பர்கள் எல்லாமே மறைஞ்சு வாழ்வாங்க. மறைய மறைய என்ன ஆகும், அவங்களுக்கான எச்ஐவி விழிப்புணர்வு விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது. அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சுதானே நம்ம போக முடியும். அவங்க மறைஞ்சிருந்தாங்கன்னா நாங்க எப்படி விழிப்புணர்வு அவங்களுக்கு சொல்ல முடியும். அப்படி இல்லாத பொழுது அவங்களுக்கு காண்டம் யூசேஜை பற்றியோ தன்னுடைய உடம்பை நல்லா பாதுகாக்கணுன்ற விழிப்புணர்வு கிடைக்காம போயிடும். அப்படி கிடைக்காத போகும்பொழுது எச்ஐவி வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க மற்றவங்களுக்கும் வருத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு.
சென்னையில் இருக்கும் உருபால் உறவாளர்களின் குரல்கள் கேட்டீர்கள். உச்சநீதிமன்றத்தின் இன்றைய தீர்ப்பை மருத்துவர்கள், அதிலும் குறிப்பாக பாலியல் மருத்துவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்று சென்னையில் இருக்கும் பிரபல பாலியல் மருத்துவர் டாக்டர் நாராயண் ரெட்டி அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இது ரெண்டு கோணத்திலிருந்து பரிசீலிக்கலாம். இப்போ கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சட்டத்தை மாத்திரமான பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் ஒரு திறமை இருக்கு, கோர்ட்டு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது டெக்னிக்கல் இஷ்யூ. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த செக்ஷன் 377 ஐபிசியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த செயல்பாடு இருந்தாலும் அது வந்து அகெயின்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் த நேச்சர் அப்படி இருந்ததுன்னா, அதாவது இயல்புக்கு எதிரானதாக இருந்ததுன்னா அது குற்றம் அப்படி சொல்லியிருக்கு. ஆனால் இந்தியன் பீனல் கோடில் வந்து எதுதான் ஆர்டர் ஆஃப் த நேச்சர், எதுதான் இதுதான் இயல்பு இதுதான் நேச்சர்னு குறிப்பிட்டப்படல. ஆகினால் எது வச்சு நம்ம இது வந்து அகெயின்ஸ்ட் ஆர்டர் வரேன்னு சொல்ல எனக்கு புரியல. மருத்துவராக, முக்கியமா பாலியல் மருத்துவராக என்ன கேட்டீங்கன்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட் சரியில்லை. ஏன்னா 2009 வந்து டெல்லி ஹைகோர்ட்டு தெளிவா கிளியரா சொல்லியிருக்கு, இது மாத்தனம், இது குற்றம் கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஆகினால் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு குற்றம் கிடையாது. ரெண்டாவது, அப்படி நீங்க குற்றம்னு சாட்ட போனா, எந்த இயல்போ எந்த கடவுளோ நமக்கு இருப்பால் சேர்க்கை கொடுத்துருக்காரோ, அதே இயல்போ அதே கடவுள் தான் நமக்கு ஒரு ஓர்ண சேர்க்கையும் கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க குற்றம் சாட்டணும், யார் மேல சாட்டணும், இயல்பு மேலயோ கடவுள் மேலயோ?
மருத்துவராக இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆணோ பெண்ணோ ஒருபால் உறவுக்காரராகவோ அல்லது இருபாலரோடும் உறவு கொள்பவராகவோ இருப்பதற்கு என்ன காரணம் என்று தெளிவாக திட்டமிட்டு கூற முடியுமா?
திட்டமிட்டு கண்டிப்பா கூற முடியாது. நீங்க கேட்டீங்கன்னா, எதுக்கு ஒரு ஆண் ஒரு பெண்ணோட ஈடுபடணும் அல்ல பெண் ஆணோட ஈடுபடணும்னா பதில் கிடையாது. ஏன்னா ஒரு காலகட்டத்துல வந்து ஒரு ஆணோ பெண் ஈடுபட்டதுதான் குழந்தை உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. இன்னைக்கு நீங்க மருத்துவ அட்வான்ஸ்மெண்ட், டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு ஆணும் தேவையில்லை பெண்ணும் தேவையில்லை. ஏன்னா ஸ்டெம் செல் தெரப்பி இருக்கு, ஸ்டோனிங் இருக்கு. ஆகினால இதுதான் முக்கியம் நான் சொல்ல வரல. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு நிச்சரிக்கைக்கு இது வரைக்கும் இதமிட்டமாக இதுதான் காரணம் கூறப்படவில்லை. 4 தியரி இருக்கு. முதல் தியரி என்னன்னா, ஜெனட்டிக் தியரி, அதாவது ஜீன்ஸ்ல ஏதாவது கோளா இருந்தா ஆகினால சில பேர் ஓரின சேர்க்கை அளவு ஆகலாம் அப்படின்ட்டு அதுவும் ரூபிக்க முடியல. ரெண்டாவது வந்து ஹார்மோனல் தியரி, அதாவது ஒரு குழந்தை தாய் கர்ப்பத்தை இருக்கிறப்போ ஹார்மோன் கோளாறுனால இந்த மாதிரி ஆகலாம்னு ஒரு ஒரு காலகட்டத்தை மருத்துவரை நம்பிட்டு இருந்தாங்க. அதுவும் வந்து ரூபிக்கப்பட முடியல. மூணாவது வந்து தியரி இன்ஃபுளுயன்ஸ் தியரி, அதாவது ஒரு 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 பத்து பேர் இருந்தாங்கன்னா அந்த பத்து பேர்ல எட்டு பேர் வந்து ஓர்ணை செயற்கையாளராக இருந்தா மற்ற ரெண்டு பேரும் மாறிடுவாங்கன்ட்டு, அதுவும் சரியில்லை. கடைசியா நாலாவது வந்து சைக்கோ அனலிட்டிக்கல் தியரி. அப்படி என்ன அர்த்தம்னா, ஒரு குடும்பத்துல வந்து அம்மா ரொம்ப டாமினேட்டிங்கா இருந்து அப்பாவை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ஒரு அப்பா மாதிரி வச்சிருந்தா அந்த ஆண் குழந்தைக்கு தன்னுடைய அனுதாபம்னா தந்தை மேல போகும். அப்ப அவனுக்கு வந்து ஒரு ஆணு மேல, தந்தை ஒரு ஆணு தானே, அது மேலதான் மனசு போகும் தவிர பெண்ணு மேல போகாதுன்னு ஒரு தியரி இருந்தது. ஆனா அதுவும் ரூபிக்கப்பட முடியல. ஆக மொத்தத்துல இன்னைக்கு வரைக்கும் மருத்துவ ரீதியா இதமித்தமாக இந்த காரணத்தினாலதான் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஓரணை செயற்கையால் ஆசைப்படுறாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க எப்படி இப்ப அப்படியே பறந்துட்டாங்க எதுக்குன்னு நம்ம சொல்ல தெரியல. இப்போ வெளிநாடுல எல்லாம் இப்ப வெஸ்டர்ன் சொசைட்டி சொல்ல முடியும், அங்கெல்லாம் வந்து இது ஏத்துக்கிட்டாங்க.
சென்னையில் இருக்கும் பாலியல் மருத்துவர் டாக்டர் நாராயண் ரெட்டியின் விரிவான செவ்வியை நேயர்கள் பிபிசி தமிழோசின் இணையதளத்தில் கேட்கலாம். அடுத்து, ஒருபால் உறவு என்பது இந்திய தமிழர் மரபில் என்ன மாதிரி பார்க்கப்பட்டு வந்திருக்கிறது என்பது குறித்து எழுத்தாளர் டி ரவிக்குமார் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் சுவாமிநாதன்.
இலக்கியங்களில் பார்க்கும்போது நேரடியாக ஒருணை சேர்க்கை அல்லது சண்பார் சேர்க்கை என்பதை வந்து ஆதரித்தோ அல்லது அதை கண்டித்தோ பதிவுகள் இருப்பதாக நாம் கருதவில்லை. ஆனால் இந்திய தொன்ம மரபில வந்து ஒரு கதை இருக்கிறது. குறிப்பாக ஐயப்பனுடைய பிறப்பு சார்ந்த கதை அது. அது திருமால் மோகினி அவதாரம் எடுத்து அந்த பார்க்கடலிலிருந்து கிடைத்த அமுதத்தை பகிர்ந்தளித்த போது அதை காணத்தவறிய சிவபெருமான் மீண்டும் திருமாலை வந்து மோகினி அவதாரம் எடுக்க வேண்டிக் கொண்டதாகவும், அப்பொழுது அவருடைய அழகிலே அவர் மயங்கி அவரோடு உறவு கொண்டதிலே பிறந்தவர்தான் ஐயப்பன் என்றும் ஒரு தொன்ம கதை உண்டு. எனவே இந்த மரபு என்று சொல்லுகிறவர்கள் குறிப்பாக வந்து இன்றைக்கு அவர்கள் ஒரு அரசியலை முன்வைக்க விரும்புகிறார்கள். அந்த அரசியலுக்கு இது உகந்ததாக இல்லை, ஒரு பியூரிட்டனான ஒரு கல்ச்சர் தான் நம்முடைய மரபு என்று இவர்கள் வாதிடுகிறார்கள். அதன் அடிப்படையிலே தான் இந்த மாதிரியான விஷயங்களை ஒருவருடைய தனிப்பட்ட தேர்வு சார்ந்த பிரச்சனைகளில் கூட அரசியலை தலையீடு செய்கின்ற ஒரு விஷயங்களில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். இது எந்த விதத்திலும் சரியானதல்ல. 2009 டெல்லி உயர்நீதிமன்றம் சிறப்பான முறையிலே அந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு கூட உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் சட்ட திருத்தத்தை கொண்டு வாருங்கள் என்று பாராளுமன்றத்துக்கு அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். சசி தரூர் போன்ற அமைச்சர்கள், குறிப்பாக கலாச்சாரத்துறைக்கு பொறுப்பாக இருக்கின்ற மத்திய அமைச்சர் சசி தரூர் அவர்கள், அத்தகைய சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கு நான் உடன்படுகிறேன், நான் அதை ஆதரிக்கிறேன் என்று தன்னுடைய ட்விட்டர் செய்தியிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே நிச்சயமாக அப்படியான ஒரு சட்ட திருத்தம் இந்திய பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்டால் அது நிறைவேற்றப்படும் என்றுதான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு உலக அளவிலே இப்ப தன்பால் திருமணங்கள்ல கூட ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு நிலை பல நாடுகளில் இருக்கின்ற நேரத்திலே இதை வந்து நாம் ஒரு கிரிமினல் குற்றம் என்று சொல்லுவது என்பது ஒரு தனி மனிதருடைய பாலியல் தேர்வுல போய் அரசாங்கமோ அல்லது அரசியலோ தலையிடுவது என்றுதான் அர்த்தமாகும். அது எந்த விதத்திலும் ஏற்கத்தக்கதல்ல. ஒரு மனித உரிமை ஆர்வலாக இருந்து நான் இந்த கருத்தை சொல்கிறேன். இது இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு திருத்தப்பட வேண்டும், அதற்கான சட்ட திருத்தத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும்.
ஆனால் ஐரோப்பிய நாடுகளிலும் சரி அமெரிக்காவிலும் சரி ஒருபால் உறவுக்காரர்களை சட்ட ரீதியாக அங்கீகரிப்பது என்பது பல சவால்களை கடந்த பிறகுதான் நடந்தது. இங்கே பிரிட்டனில் கூட ஒருபால் உறவினர்களுக்குடைய திருமண உரிமைகள் என்பது இன்னமும் முழுமையாக நிறைவாக கிடைக்கவில்லை. அதற்கு மத ரீதியான குழுக்களிடமிருந்து எதிர்ப்புகள் இருக்கின்றன. இப்பொழுது இந்தியாவில் இந்த வழக்கை எடுத்துக்கொண்டால் இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் என மூன்று முக்கிய மதத்தைச் சேர்ந்தவர்களும் டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள். பழமைவாதம் அதிகமாக காணப்படுகின்ற இந்திய சமூகத்திலே சமூக கலாச்சார தளத்தில் இதுபோன்ற ஒருபால் இனத்தவருக்கு எதிரான கருத்துக்களை எப்படி முறியடிக்க முடியும் நினைக்கிறீர்கள்?
அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்தியா வந்து பல விதங்களிலே ஒரு முற்போக்கான முடிவுகளை எடுத்த ஒரு நாடு. ஐரோப்பிய நாடுகள் பலவற்றிலே பெண்களுக்கு வாக்கு அளிக்கிற உரிமையே வழங்கப்படாத நேரத்திலேயே இந்தியாவில பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்டது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் விக்டோரியன் மாரல் என்று சொல்லுவார்கள், அந்த விக்டோரியா காலத்துடைய ஒழுக்கங்களை பின்பற்றுகிற அதை வந்து கடைபிடிக்கிற ஒரு சமூகங்களாகத்தான் ஐரோப்பிய சமூகங்கள் நெடுநாள் வரை இருந்து வந்திருக்கின்றன. இப்பொழுதும் கூட அதிலிருந்து விடுபட்டு விட்டது என்று சொல்ல முடியாது. ஆனால் இந்தியா அப்படியான நாடு கிடையாது. இங்கே பல்வகைப்பட்ட கலாச்சாரங்கள், பல்வகைப்பட்ட நம்பிக்கைகள் இதெல்லாமே ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதெல்லாம் தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வந்த ஒரு நாடாக இருக்கிறது. எனவே இங்கே அது ஒன்றும் பெரிய பிரச்சனையாக இருக்காது என்றுதான் நான் கருதுகிறேன்.
எழுத்தாளர் டி ரவிக்குமாரின் செவ்வியுடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. செய்தி அரங்கம் தொடர்கிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் ஜனாதிபதி அதிகாரங்கள் குறைக்கப்படும் வகையில் அரசியல் சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்று இலங்கை கத்தோலிக்க திருச்சபை ஆயர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பில் இருக்கும் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
தற்போதைய அரசியல் யாப்பின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள நிறைவேற்று அதிகாரங்களின் மூலம் ஜனநாயக செயற்பாடுகள் பலவீனமடைந்து வருவதன் காரணமாக ஜனநாயகத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு புதிய அரசியல் யாப்பு எமது நாட்டுக்கு அவசியம் என இலங்கை கத்தோலிக்க திருச்சபையின் ஆயர்களின் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. இன்று கொழும்பு கத்தோலிக்க திருச்சபை மண்டபத்தில் நடைபெற்ற கூட்டமொன்றின் போதே கொழும்பு ஆயர் வணக்கத்துக்குரிய காதினர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை இதனை தெரிவித்துள்ளார். அண்மை காலத்தில் அரசியல் யாப்புக்கு மேற்கொள்ளப்பட்ட பல திருத்தங்கள் காரணமாக ஜனாதிபதி வசமுள்ள நிறைவேற்று அதிகாரங்கள் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக ஜனநாயக செயற்பாடுகளுக்கு தடைகள் ஏற்பட்டுள்ளது. நீதிமன்ற சுதந்திரத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலைமை மாற்றியமைக்கப்பட வேண்டும். எனவே ஜனாதிபதி வசமுள்ள நிறைவேற்று அதிகாரங்களை குறைப்பதற்கோ இல்லாவிட்டால் நீக்கி விடுவதற்கோ தேவையான திருத்தங்களை அரசியல் யாப்புக்கு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார் காதினல் மெல்கம் ரஞ்சித். இனப்பிரச்சினைக்கான நிரந்தர தீர்வொன்று பெற்றுக் கொடுப்பது அவசியம் என்று தெரிவித்துள்ள ஆயர்களின் சம்மேளனம், இது சம்பந்தமாக அரசாங்கம் உடனடியாக தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. இனப்பிரச்சினைக்கு தீர்வுகளை பெற்றுக் கொள்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் அந்த சம்மேளனம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. அதேபோன்று தமிழ் அரசியல் கைதிகளுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் துரிதப்படுத்தி அவர்களை விடுதலை செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கருத்துக்களை தெரிவித்த மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை, நல்லிணக்க ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்டுள்ள பரிந்துரைகளை முழுமையாக அமுல்படுத்த அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கூறினார். நல்லிணக்க ஆணைக்குழுவென்பது எமது அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆணைக்குழுவாகும். எனவே கால தாமதமின்றி இந்த ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இதன் மூலம் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். இல்லாவிட்டால் எமது நாடு ஒரு பொய்க்கார நாடென்ற குற்றச்சாட்டை சர்வதேசம் எம்மீது சுமத்தக்கூடும் என்று எச்சரித்தார் இலங்கை கத்தோலிக்க திருச்சபையின் கொழும்பு ஆயர் வணக்கத்துக்குரிய காதினல் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். மன்னார் புன்தீவு கண்டல் காணி பிரச்சினை காரணமாக 30 மேற்பட்ட கிராமவாசிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியாவில் இருக்கும் செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
மன்னார் பொன்தீவு கண்டல் காணி பிரச்சினை காரணமாக நானாட்டான் பிரதேசபை அலுவலகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக 60 மேற்பட்ட பொன்தீவு கண்டல் கிராமவாசிகள் போலீசாரினால் இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பொன்தீவு கண்டல் கிராமத்து மக்களின் பூர்வீக காணிகள் என்று கூறப்படும் இடத்தில் அயல் கிராமமாகிய பூவரசங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த முஸ்லிம் குடும்பங்களுக்கு இந்திய வீட்டுத் திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டுவதற்காக காணிகள் வழங்கப்பட்டதை எதிர்த்து நானாட்டான் பிரதேச செயலகத்தின் முன்னால் திங்களன்று நடத்தப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டத்தின் போது பிரதேச செயலகம் தாக்கப்பட்டிருந்தது. இதனால் அலுவலக ஜன்னல் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டு அரசு சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டிருந்ததாக பிரதேச செயலாளர் போலீசாரிடம் முறையிட்டிருந்தார். இந்த காணி பிரச்சினை தொடர்பாக நேற்றைய தினம் மன்னார் அரசாங்க அதிபருடன் நடத்தப்பட்ட உயர்மட்ட பேச்சுக்களிலும் தீர்வு காணப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்தே நானாட்டான் பிரதேச செயலகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்ததாக சொல்லப்படுகின்ற ஊர்வாசிகள் 60 மேற்பட்டவர்களை முருங்கன் போலீசார் இன்று கைது செய்திருக்கின்றார்கள். இதுபற்றி மன்னார் பிரஜைகள் குழுவின் செயலாளர் சிந்தாத்துறை அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டேன்.
63 பேர் மொத்தமாக கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் 33 பேர் பெண்கள், 30 பேர் ஆண்கள். அவர்கள் கடந்த 1 காலையில தங்களுக்கு காணி வழங்கப்பட்ட சம்பந்தமாக பிரதேச செயல்பாட்டை தவறு இருக்கிறது கருதபடினால அவர்கள் சந்தித்து போகிற அவர்கள் கதவு அடைத்து வெளியே வராமல் ஒபிசில உள்ள ஆட்கள் அவங்களை பிடிச்சி வெளியாடின முடியாத உணர்ச்சி வசப்பட்ட மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்து அந்த ஆர்ப்பாட்டத்தின் முக்கிய கட்டம் வந்தபோது சில கல் எடுத்து வீசிய போது அலுவலகத்தின் கண்ணாடிகள் 2-3 உடைந்தன. அதன் பிறகு சிற்றுநோய் தலைவரான ஃபாதர் சிவமாலை மற்றும் அவருடைய பங்கு தந்தை துறை சிறுநடைக்கலான எம்பி மற்றும் மாகாண சபை உறுப்பினர் ஆகியோருடன் நானும் சென்று உதவி அதிகாரியுடன் கலைபேசி சமரச முறைக்கு வர முயற்சித்தோம். ஆனால் பெரிய செயலாளர்கள் தான் எடுத்த முடிவுகள் தான் மாற முடியாது சொல்லி வேண்டுமான சென்று கலைத்து ஒரு முடிவை காணுங்கள் சொல்லி எங்களுக்கு அதிலேதான் அரசாங்கம் தெளிவாக கூறினார். காணி விவகாரம் முழுவதும் உதவி அரசாங்கம் மாவட்ட பிரதி செயலாளர் தர முடியாது சொல்லி ஆகையினால ஒரு முடிவெடுக்கப்படவில்லை.
அதுக்கப்புறம் என்ன நடந்தது?
இன்றைக்கு முருகன் போலீஸ் 10 பேர் வரும்படி சொன்ன போது ஊர் மக்கள் முழுவதுமாக திரண்டு நாங்கள் எல்லாருமே தான் புறப்பட்டு சொல்லி போனதில்தான் அவர்கள் கைது செய்து இன்று மொத்தமாக 63 பேரை மாவட்ட நீதிமன்றத்தை கொண்டு வந்தார். சாயங்காலம் 5 அளவில் வழக்கு விசாரித்த மாவட்ட நீதிபதி திரு கைசல்யாண் அவர்கள் புதுச்சார் மருந்துகளை அடுத்து 18 பேரை ஆண்களை எழுதால் மட்டும் விளக்க முறையில் தீர்த்து விட்டு மற்றவர்களை சரீர பிணையில சொந்த பிணையில 25 பிணையில போகலாம் சொல்லி தீர்ப்பளித்தார். அதற்காகவே அந்த மக்கள் குடையை கொடுத்து வெளியேறியிருக்கின்றார்கள்
என்றார் மன்னார் பிரஜைகள் குழுவின் செயலாளர் சிந்தாத்துறை அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இந்திய மீனவர்கள் 110 பேர் இலங்கை கடற்படையால் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த செய்தியை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கை கடற்பிரதேசத்துக்குள் அத்துமீறி நுழைந்த 110 இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். தமிழ்நாட்டைச் சேர்ந்த இம்மீனவர்கள் இன்று மாலை திருவண்ணாமலை துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார்கள். இம்மீனவர்களின் 15 மீன்பிடி வள்ளங்களும் துறைமுகத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இன்று காலை முல்லைத்தீவுக்கு வடக்கே சட்டவிரோதமாக மீன்பிடித்துக் கொண்டிருந்த வேளை இவர்கள் கைது செய்யப்பட்டதாக இலங்கை கடற்படை கூறுகின்றது. இம்மீனவர்கள் தற்போது திருவண்ணாமலை துறைமுக காவல்துறையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்கள். துறைமுக காவல்துறையின் விசாரணையின் பின்பு இம்மீனவர்கள் நாளை திருவண்ணாமலை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்படுவார்கள் என்று காவல்துறை தெரிவிக்கின்றது. அதேவேளை ஏற்கனவே 2 மாதங்களுக்கு முன்பு திருவண்ணாமலை கடற்பிரதேசத்தில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் 32 பேர் தொடர்ந்தும் திருவண்ணாமலை சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். இம்மீனவர்கள் நாளை மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட இருக்கின்றார்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இந்தியாவில் அதிகரித்து வரும் குணப்படுத்த முடியாத காசநோய் குறித்த பிபிசியின் சுகாதார செய்தியாளர் துலீப் மஜும்தாரின் பெட்டகம் தமிழில் தருகிறார் பூபாலரட்னம் சீவகன்.
காசநோய் எக்கணமும் வெடிக்கக்கூடிய ஒரு வெடிகுண்டாக இது விவரிக்கப்படுகின்றது. மிகவும் கடுமையானதாக கருதப்படுகின்ற இந்த சுவாச நோய் அதற்கு சிகிச்சை செய்ய பயன்படுத்தப்படும் பல முக்கிய மருந்துகளாலேயே குணமாகாத ஒரு நிலையை ஒரு வடிவத்தை பெற்றிருக்கின்றது. இந்த வகையில் இதுவரை பயன்படுத்தப்படுகின்ற மருந்துகளாலேயே குணமாக்க முடியாத காசநோயால் உலகெங்கும் கடந்த வருடத்தில் 500,000 பேர் வரை பாதிக்கப்பட்டிருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் கூறுகின்றது. இந்தியாவின் மும்பையின் தாராவி உலகின் மிகப்பெரிய குடிசை பகுதி. மிகவும் குறுகலான ஒழுங்கைகளின் ஊடாக ரஞ்சுவின் வீட்டுக்கு வந்தோம். 23 வயதான அவரது மகள் பாரதி காசநோயால் இந்த வருடம் இறந்து போய்விட்டார். அவரது தாய்க்கும் அந்த நோய் பிடித்திருக்கின்றது.
எனது மகள் மலரை போல அழகானவள், ஆனால் மெல்ல மெல்ல அவள் உருகி போய்விட்டாள். எனக்கு எப்பொழுதுமே அவள் நினைவுதான். இல்லாதவரை நினைத்து என்ன பயன்?
ஆரம்பத்தில் தனது மகளுக்கு காசநோய் வந்தபொழுது முழுமையான மருந்து அவளுக்கு கொடுக்கப்படவில்லை என்கின்றார் ரஞ்சு. அதனால் முக்கியமான 2 மருந்துகளுக்கு அந்த நோய் பழகி போய்விட்டதாம். அவரது தாய்க்கும் நோய் வந்திருக்கின்றது. அவருக்கு அதனை விட வீரியமிக்க மருந்துகளும் பயன் தராத ஒரு வகை காசநோய் பிடித்திருக்கின்றதாம். இந்த இருண்ட குறுகலான சந்துகள் நிறைந்த இந்த பகுதி காசநோய் தொற்ற மிகவும் வசதியான இடம். கடுமையான வெப்பம், மூச்சு விட இடமில்லாமல் 1 சதுர மைலுக்குள்ளேயே 1,000,000+ அதிகமானோர் நெருக்கமாக வாழ்வது மேலும் நோய் தொற்றும் ஆபத்தை அதிகரிக்கின்றது. அரசாங்கத்திடம் உரிய சிகிச்சை பெற முடியாத மக்கள் இங்குதான் இறுதியில் வருவார்கள். இது ஒரு மருத்துவ தொண்டு நிறுவனம். மருந்துகளால் குணமாக்க முடியாத காசநோயால் பாதிக்கப்பட்ட பல மக்கள் இங்கு வருவதாக மருத்துவர்கள் கூறுகின்றார்கள். வளரும் நாடுகளில் சாதாரண காசநோய் மருந்துகளுக்கு $50 வரை ஆகின்றன. ஆனால் மருந்தை எதிர்க்கும் நெறியை நோய் எட்டினால் நோயாளிகளுக்கு முழுமையாக சிகிச்சை கொடுக்க முடியாது. அதன் காரணமாக பல மருந்துகளையும் எதிர்க்கக்கூடிய காசநோய் பலருக்கு உருவாகின்றது. இதனால் 2012 4.5 லட்சம் பேர் உலகெங்கும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அதிக விலை உள்ள மருந்துகளையே கொடுக்க வேண்டுமாம். இதனை விட மேலும் மருந்து எதிர்ப்பு சக்தி மிக்க காசநோய் வகையும் உண்டு. அவற்றுக்கு சிகிச்சை வழங்க பல்லாயிரக்கணக்கான டாலர்கள் தேவை. இப்படியான நோயாளிகள் 45,000 பேர் உலகில் இருக்கின்றார்கள். இப்பொழுது எந்த மருந்தாலும் குணமாக்க முடியாத காசநோயை கொண்டவர்களும் இருக்கின்றார்களாம். இந்த வகை நோய் இருக்கும் பலருக்கு அது இன்னமும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று உலக சுகாதார நிறுவனம் கூறுகின்றது. அது மிகவும் கடுமையாக பரவ வல்லது.
இருக்கும் மருந்துகள் வேலை செய்யவில்லை என்பதால் மிகச்சிறந்த சிகிச்சையை வழங்கியும் நோயாளர்கள் இறப்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம்.
தாராவியில் தனது தாய் சுகமாகி விடுவார் என்று ரஞ்சி நம்புகின்றார். நோயை கண்டறியும் முறையை மேம்படுத்தி சரியான சிகிச்சையை விரைவில் வழங்க முயற்சிப்பதாக அரசாங்கம் கூறுகின்றது. ஆனால் தனது தாயை பராமரிப்பதால் தனது முழு குடும்பத்துக்கும் அந்த நோய் பரவும் அபாயம் இருக்கின்றது என்பதும் ரஞ்சிக்கு தெரியும்.
பிபிசியின் சுகாதார செய்தியாளர் துலீப் மஜூந்தாரின் பெட்டகத்தை தமிழில் தந்தவர் பூபாலரட்னம் சீவகன். அடுத்து இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
போப் பிரான்சிஸ் அவர்களை தனது இந்த ஆண்டின் சிறந்த மனிதராக டைம்ஸ் பத்திரிகை தேர்ந்தெடுத்துள்ளது. புற்றுநோய், எய்ட்ஸ் மற்றும் மலேரியா போன்ற கொடிய நோய்களை எதிர்த்து உலகம் எப்படி போராடியதோ, அதேபோல மூளை அழற்சி எனப்படும் டிமென்ஷியா நோயை எதிர்த்து போராட உலகம் முன்வர வேண்டும் என்று பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரன் கூறியுள்ளார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.